நேர்காணல். இயேசு சபை சமூக நிறுவனங்கள் பின்தங்கிய மக்களுக்கு ஆற்றி வரும் பணிகள். இயேசு சபை அருள் பணி. ஜோசப் சேவியர் அவர்கள் ரோம் உலகளாவிய இயேசு சபை தலைமையகத்தில் அச்சபையின் JRS புலம்பெயர்ந்தோர் அமைப்பின் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். இவர் ஒரு வழக்கறிஞர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர். ISI என்ற இயேசு சபையின் இந்திய சமூக நிறுவனங்கள் பின்தங்கிய மக்களுக்கு ஆற்றி வரும் பணிகள் பற்றி இன்று பகிர்ந்து கொள்கின்றார். தந்தை ஜோசப் சேவியர், தாங்கள் இயக்குநராக இருந்த, இன்னும் மனித உரிமைகள் துறையில் பொறுப்பாளராக இருந்த இந்திய சமூக நிறுவனம் தலித் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடியிருக்கின்றது, போராடி வருகின்றது. இன்று தலித் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு எப்படி கிடைக்கும், அல்லது அரசு இந்த மக்களுடைய கோரிக்கைகளை எந்த வகையில் நிறைவேற்றி வருகின்றது?
தலித் மக்கள் பிரச்சினை பற்றி பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒன்று பொதுவான தலித் மக்கள், இன்னொன்று தலித் கிறிஸ்தவர்கள். பொதுவாக இந்திய மக்கள் அமைப்பு என்பது இந்த சாதியம் இழையோடி இருப்பதால் தலித் மக்கள் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் வரலாற்றில் பார்க்கும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டாலும், வெளிப்படையான கொடுமைகள் ஓரளவு குறைந்திருந்தாலும், ஆனால் இன்றும் பல்வேறு கிராமங்களுக்கு, பல்வேறு தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அப்பட்டமான தலித் மக்களை பழிவாங்கக்கூடிய செயல்கள், பாகுபாடுபடுத்தக்கூடிய செயல்கள், புறக்கணிக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிகமாக சாதிய மக்களால் இழைக்கப்படுகின்றது என்பது மிகவும் அப்பட்டமான உண்மை. இதை பல்வேறு ஆய்வுகள் வழியாக நாம் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக அரசியலமைப்பு ரீதியில் நாம் சமூக நீதி என்பதை நிலைநாட்டியிருந்தாலும், அதை செயல்படுத்துவதில் இன்னும் பல்வேறு மடங்கு செயல்படுத்த வேண்டியிருக்கின்றது என்பது மிக தெளிவாக இருக்கின்றது. அதே போலத்தான் தலித் கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளனவா? ஏற்பட்டுள்ளன. திருச்சபை இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றதா? உழைத்துக் கொண்டிருக்கின்றது. இதில் மாறுபாட்ட கருத்து இல்லை. ஆனால் பாகுபாட்டுடைய வீரியத்தை, வேகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான செயல்பாடுகள், இன்னும் காலத்திற்கேற்ற செயல்பாடுகள் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது என்றே நான் உணர்கின்றேன். குறிப்பாக அண்மையிலேயே பில்டிங் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டிஸ் என்ற தலைப்பிலேயே CBCI, அதாவது இந்திய கிறிஸ்தவருடைய ஆயர் பேரவை, ஒரு தலித் மக்களுடைய பாலிசி ஒன்றை வெளியில் கொண்டு வந்துள்ளது. அந்த பாலிசி உருவாக்குவதில் நானும் அந்த குழுவோடு இணைந்து ஆவணத்தை உருவாக்குவதில் ஒரு பங்குதாரராக இருந்திருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது, பெருமையாக இருக்கின்றது. அந்த சமயத்தில்தான் நிச்சயமாக பாகுபாடுகள் எவ்வளவு தூரத்திற்கு மிக ஆழமாக இருக்கின்றது என்பதை பல்வேறு சாதாரண மனிதருடைய வாழ்க்கையை கேட்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்வு நிகழ்வுகளை கேட்கும் பொழுது உணர முடிகின்றது. ஆக ஒருபுறம் திருச்சபை பல்வேறு முயற்சிகளை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது மிக அதிகமாக இருக்கின்றது என்பதையே இந்த பாலிசி அல்லது இந்த ஒரு கொள்கை திரட்டானது வெளிக்காட்டுகின்றது. ஆக நம்பிக்கையற்றவர்களாக இல்லாது நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது சமத்துவமிக்க, சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அதுதான் இயேசு கொண்டு வந்த ஒரு மாற்று சமூகம். இதை ஏதோ நாம் செய்துவிட்டோம் என்று பெருமைப்படுவதை விட, செய்துள்ளோம், இன்னும் செய்ய வேண்டியது அதிகம் இருக்கின்றது என்ற உணர்வோடு இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். காலத்தால், பல்வேறு ஆண்டுகளால் இப்படிப்பட்ட பாகுபாடுகள் மிக ஊறிப்போயிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது சவால்தான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக பெரும் சவால். இந்த சவாலை நாம் ஏற்று செய்யும் பொழுது நிச்சயமாக உண்மையான கிறிஸ்துவை வாழக்கூடியவர்களாக நாம் பிறர் முன்னிலையில் பெருமையாக நினைத்து பார்க்க முடியும்.
தந்தை ஜோசப் சேவியர், தாங்கள் இந்த தலித் மக்களுக்கு ஆதரவாக கொள்கை அமைப்பில் அந்த குழுவில் இருந்ததாக சொன்னீர்கள். அதில் நடந்த சில நிகழ்வுகளை கேட்கும் பொழுது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது என்று சொன்னீர்கள். சில நிகழ்வுகளை குறிப்பிட முடியுமா?
இன்றும் ஒரு சில கிராமப்புற பங்குகளிலே சாதியம் என்பது அல்லது சாதிய பாகுபாடுகள் என்பது கடைபிடிக்கப்படுகின்றது. அது சாதாரண மக்களுடைய வாழ்க்கை முறைகளில் மட்டுமல்ல, முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளில், பங்கு பேரவைகளில், ஈவன் குருக்கள், கன்னியர்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றது என்பது நிச்சயமாக கேள்விப்படும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. ஆக ரிசோர்சஸ், அதாவது இன்று திருச்சபையில் குறைவான அது அளவிற்கு ஆதாரங்கள் உள்ளன. இந்த ஆதாரங்கள் யாரோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. வசதி படைத்தோரே இதை பகிர்ந்து கொண்டால் வசதி இல்லாதோருக்கு எப்பொழுது அவருடைய வாழ்வு முன்னேறும் என்பது கேள்வியாக உள்ளது. இப்படிப்பட்ட கேள்விகளை யாருடைய பார்வையிலிருந்து பார்க்கிறோம்? மிகவும் வலியவரோடு, மிகவும் ஒடுக்கப்பட்டோரு, மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுடைய அவர்களுடைய குரலானது இன்னும் ஒலிக்கப்படாமலேயே இருக்கின்றது. அவருடைய குரல் கேட்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுடைய பார்வையில் இந்த சமூக மாற்றங்கள், மாற்று சிந்தனைகள் என்பது உருவாகும். அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களே, ஏற்கனவே பல்வேறு வசதிகள் கிடைத்தவர்களையே இன்னும் அதிகமாக திருச்ச வேண்டிய வளங்களையும் திருச்ச வேண்டிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கக்கூடியது இருக்கின்றது. ஆக நாம் திருத்தந்தை பிரான்சிஸை போல அடிமட்டோர் பார்வையிலிருந்து இந்த நீதியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்று சமூகத்தை, மாற்று பங்கினை, மாற்று கிறிஸ்தவ சமூக அடித்தள அமைப்புகளை கட்ட முடியும். அதுதான் ஒரு சரியான போக்காக இருக்கும்.
தங்களது இந்த ISI இந்திய சமூக நிறுவனம் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் போராடி வருகின்றது. இன்று அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது?
மனித தன்மையை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழில் இருக்கின்றது. மனிதனுடைய மலங்களை மனிதனே அள்ளக்கூடிய ஒரு நிலைமையானது மிகவும் ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு. ஆனால் காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அவருடைய வாழ்வையும் தொழிலையும் இதனோடையே இணைத்து பார்க்கக்கூடிய பார்வை இந்திய சமூகத்தில் இருக்கின்றது. இதை களைந்தறிய வேண்டும். இதற்கு மாற்று கண்டுபிடிக்க வேண்டும். எத்தனையோ உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலே இது வித்தியாசமான முறையில் அணுகப்படும் பொழுது ஏன் ஒரு சில சமூகத்தை மட்டும் இதோடு இணைத்து பார்த்து அவர்களை மனங்களை வேதனைப்படுத்தக்கூடிய விதத்திலேயே இந்த மலம் அள்ளுதல் நிகழ்ச்சியானது நடைபெற வேண்டும்? இதற்கு மாற்று இல்லையா என்பது மனிதாபிமானத்தில் எழப்பட வேண்டிய, ஒவ்வொரு மனிதர் மத்தியிலும் எழப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இதை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இருந்தபோதும் இந்த சாதிய அமைப்பானது இந்த மாற்றத்தை உண்மையிலேயே நடைபெற விடாத அளவிற்கு, குறிப்பாக இந்த துப்புரவு தொழில் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு மாற்றுத் தொழில் தர வேண்டும், துப்புரவு தொழில் குழந்தைகளுக்கு கல்வி தரப்பட வேண்டும் என்று பல்வேறு கொள்கைகள் உள்ளன, பல்வேறு ஆவணங்கள் உள்ளன, பல்வேறு முயற்சிகள் ஏற்படுத்தப்படுகின்றன, பல்வேறு விதங்களிலேயே அரசு இதற்காக பணங்களை ஒதுக்குகின்றது, திட்டங்களை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இவை எல்லாமே சரியாக செயல்படுத்த முடியாமல், மாற்று வழி இல்லாது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் இதே ஒரு தொழிலுக்கு செல்லக்கூடிய பணி இருக்கின்றது. இதை சாதிய சமூகமும் ஏற்று தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருப்பதால் இன்னும் முழுமையான வெற்றியை நாம் காண முடியவில்லை. ஆக இந்த நிலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக ரயில் நிலையங்களில் அதிகமான மாற்றங்கள் வந்திருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டேஷனில் கழிவுகளை, துப்புரவுகளை யார் துப்புரவுபடுத்துகிறார்கள்? இந்த மக்கள் தான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஒரு சில மனிதர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்ற கேள்வி ஒவ்வொருடைய மனத்திலும் மாற வேண்டும். இதற்கு இன்று எத்தனையோ விதங்களில், அதாவது சயின்ஸ், அறிவியலானது முன்னேறி சென்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட தீர்வுகளை கண்டு யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலையும் இழிவாக கருதாமல் செய்யக்கூடிய ஒரு பாணி, அதற்குரிய ஊதியம் சரியான முறையில் தரப்படும் பொழுது நிச்சயமாக மனிதன், மனிதன் உழைப்பு என்ற ஒரு சிந்தனை வித்தியாசமாக பார்க்கப்படும். சாதியத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இது விடுதலை பெறும். அதை நோக்கி நாம் செயல்பட வேண்டும்.
தந்தை ஜோசப் சேவியர், மிக அழகாக சொன்னீர்கள், பணியில் வேறுபாடு கிடையாது, எந்த பணியும் சமம்தான். அதனால் எந்த பணியை, எந்த வேலையை செய்பவர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மனித சமுதாயம் ஒரு மனித சமுதாயமாக உயரும், வளரும். தங்களது அருமையான கருத்து பகிர்வுகளுக்கு வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம். இயேசு சபை சமூக நிறுவனங்கள் பின்தங்கிய மக்களுக்கு ஆற்றி வரும் பணிகள். வத்திக்கான் வானொலியில் இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் இயேசு சபை அருள்பணி ஜோசப் சேவியர்.